So it's always a joy for me to speak in this church.
Inda aalayathil pesuvathu enakku eppozhudhum migavum magizhchi tharakkudiya kaaryam.
Particularly because I'm so inspired when I hear you sing.
Neengal paaduvathai paarthu naan utsaagapadugiren.
I've never heard a church sing like this.
Indha oru aalayathilum idhu pola utsaagamaga paadugiradhai naan kandadillai.
We read in the Old Testament that when Elisha wanted to hear a word from the Lord, he asked for someone to play some music.
Elisha palayer paattile devanudaiya vaarthaiya ketka thayaragum bodhu thannai thanakkaga yaarayavadhu paada vendum endru solli ketadhaga nam paarkirom.
That's how we got inspired.
Adhai adan moolamaga than nam utsaagapaduthapadugirom.
When there's really anointed singing, it makes a lot of difference to the person who is to minister the word of God.
அபிஷேகப்பட்ட வார்த்தைகளால் பாடல்களை நாம் கேட்கும் பொழுது, குறிப்பாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு அது மிகவும் உற்சாகப்படுத்துகிறதாக காணப்படுகிறது.
You know, it's something like the rocket that goes up to the moon.
இந்த ராக்கெட் வந்து நிலாவை நோக்கி போகும்போது,
there's a certain number of miles after which it escapes the gravity of the earth.
ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு அது தன்னுடைய அந்த வேகத்தை, அதாவது புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக வேகப்பட்டு போவதை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு பிறகு முழு வேகத்தோடு கூட அது உயர எழும்புவதை நாம்
பார்க்கிறோம். இந்த
உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த தேவனுடைய பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாம் முழு அளவிலே உட்கிரகிக்கத்தக்கதாக நம்மை மேல் நோக்கி உந்துவதாக காணப்படுகிறது.
Of course, not just the words we sing, but if it comes from the heart.
நாம் பாடக்கூடிய அந்த வெறுமையான வார்த்தைகள் எல்லாம் அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும்.
We speak a lot in the Christian world about faith.
இந்த கிறிஸ்தவ உலகத்திலே நாம் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை பேசுகிறோம்.
That's very important. The New Testament emphasizes faith all through.
புதிய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாடு முழுமையிலும் நாம் இந்த விசுவாசத்தை குறித்து காண முடிகிறது.
But I want to show you something in Romans chapter 10.
ரோமர் 10வது அதிகாரத்திலே நான் ஒரு சில காரியங்களை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன்.
That there's something that must be joined with faith for something to be accomplished.
அந்த விசுவாசத்தோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய காரியம், அதை முழுமையாக்குவதற்கு தேவையான காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும்.
See, it says here in Romans 10 and verse 8.
ரோமர் 10வது அதிகாரம் 8வது வசனம்.
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே.
So the word of faith, it says here, must be in your heart and in your mouth.
Inda viswasathin vaarthiyanadu ungal irudhayangalilum vaayilum irukka vendum endru solli inda veda vasanam
kurigirathu. It must be first in your heart.
Mudhalavathu idu ungal irudhayathil irukka vendum.
But if it stays there, there's something missing.
Anal andha irudhayathileye adu nilaithirundal edho ondru kuraivapaduvadhaga kaanapadugirathu.
It must come from the heart to the mouth.
அது இருதயத்திலிருந்து வாயின் வழியாக வெளியே வர வேண்டும்.
Mouth is the overflow valve of the heart.
இந்த வாயானது இருதயத்தின் நிறைவினால் பேசுவதை நாம் காண முடியும்.
Now very often we can say things which are mouth with our mouth which is not in the heart.
நாம் அநேக வேளைகளிலே வாயிலிருந்து சொல்வோம், ஆனால் இருதயத்தில் காணப்படாது.
For example, a lot of singing, we can be just singing with our mouth and it may not be from our heart.
அநேக பாடல்கள் நாம் இசைப்பது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியவைகளாக இருக்கும், ஆனால் இருதயத்தில் உணர்ந்து நாம் பாட காண முடியாது.
You can examine your own heart this morning.
உங்களுடைய இந்த காலை ஆராதனையில நீங்கள் பாடின பாடலையே எடுத்துக்காட்டாக எடுத்து பாருங்கள்.
Think of the words that you sang. Did it come from your heart or only from your mouth?
இங்க அந்த பாடின வார்த்தைகளானது உங்கள் வாயிலிருந்து மாத்திரம் வந்ததா, இல்லை என்றால் உங்களுடைய இருதயத்திலிருந்து வந்ததா என்று யோசித்து பாருங்கள்.
I'm telling you from my own mistakes.
நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நடந்த பிழைகளிலிருந்து சொல்கிறேன்.
I have sometimes sung in a meeting because I know the song so well and I know the tune so well. I sing the whole thing and afterwards I realize, hey Lord, it didn't come from my heart.
சில கூட்டங்களிலே நான் அப்படி பாடும்போது அநேக வேளைகளில் அது எனக்கு தெரிந்த பாடலாக இருப்பதால் உணராமல் வாயின் மூலமாக பாடியதை பின்பு நான் உணர்ந்திருக்கிறேன்.
I repent of that and I sing it again. I say, Lord, I want to say that again to you from my heart.
நான் அதை உணர்ந்து மனம் திரும்பி, தேவனே அதை நான் திரும்ப பாடுகிறேன், அதை உணர்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி பாடியிருக்கிறேன்.
So what we believe in our heart must we must confess with our mouth.
நாம் இருதயத்திலே நாம் எதை நாம் நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அதை நாம் அறிக்கை செய்து பாட வேண்டும்.
And that is how we experience a full salvation.
அதன் மூலமாகத்தான் முழுமையான ஒரு இரட்சிப்பை நாம் அனுபவிக்க முடியும்.
Otherwise it's possible that many of us are not experiencing a full salvation.
நாம் அநேக வேளைகளில் அந்த மாதிரி முழுமையான இரட்சிப்பை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு.
Even a partial salvation is so good that we can be happy with that.
நாம் அந்த முழுமை பெறாத இரட்சிப்பிலே கூட மகிழ்ந்திருக்க முடியும்.
But God wants us to experience a full salvation.
ஆனால் தேவன் நாம் முழுமையான இரட்சிப்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.
See what it says here in Romans 10 and verse 9.
பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறது?
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
So how does salvation come?
எப்படி ரட்சிப்பு வருகிறது?
You believe in your heart.
நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்.
And you confess with your mouth.
அதை உங்களுடைய வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும்.
It's not enough to believe in the heart.
இருதயத்தில் நம்புவது விசுவாசிப்பது மாத்திரம் போதுமானதல்ல.
You believe in your heart.
உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து
confess with your mouth.
உங்கள் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும்.
Salvation comes.
அப்பொழுதுதான் இரட்சிப்பு வருகிறது.
You know, like electricity always has two wires that come together.
இந்த மின்சாரத்துக்கு எப்பவுமே இரண்டு வயர்கள் இருப்பது போல்.
And in a switch, when those two wires touch, the light comes on.
எப்போது நம்ம சுவிட்ச் போடுறோமோ அந்த ரெண்டு உயரம் தொடும்போது எப்படி வெளிச்சம் கிடைக்கிறதோ அது போலதான்.
You can never have electricity with just one wire.
ஒரே ஒரு உயர் மூலமாக நாம் இந்த எலக்ட்ரிசிட்டியை பெற முடியாது.
Everywhere you'll find two wires.
எல்லா இடத்திலும் இரண்டு உயர்கள் மூலமாக நாம் அதை பெற முடியும்.
Goes to a switch.
அது ஒரு சுவிட்சுக்காக போகிறது.
When the switch is off, the wires are not touching.
அந்த சுவிட்ச் வந்து எப்போ ஆஃப் பண்ணப்படுகிறதோ அப்போ உயர் தொடுவதில்லை.
All that the switch does is make the two wires touch.
இந்த சுவிட்ச் என்ன பண்றதுன்னா அந்த ரெண்டு உயரையும் இணைந்திருப்பதற்கு அது உதவுகிறது.
That's how every electrical gadget comes on.
அப்படித்தான் எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸும் ஆன் ஆகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
That is how mouth, heart and mouth work together.
இதுபோல் தான் நம்முடைய இருதயமும் வாயும் ஒத்திசைந்து செயல்படுகிறது.
When they touch, when they join together.
அவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கும் போது
ஃபுல் சால்வேஷன்,
அங்கு முழுமையான ரட்சிப்பை நாம் பெற முடியும்.
டெலிவரன்ஸ்,
ஒரு விடுதலையை நாம் பெற முடியும்.
ஃப்ரீடம்,
ஒரு விடுதலையை நாம் பெற முடியும்.
நாட் ஜஸ்ட் வித் தி மவுத்,
அது வாயினால் மாத்திரமல்ல.
இஃப் இட்ஸ் ஜஸ்ட் வித் தி மவுத் அகைன், இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வயர்.
அது எப்பொழுது வாயிலிருந்து வெளிப்படுகிறதோ அப்போ அந்த ஒரு வயரிலிருந்து வருகிறது போல
தான்.
ஒருவேளை இருதயத்திலிருந்து மாத்திரம் வந்தால் அதுவும் ஒரு வயரிலிருந்து வருவது போல
இருக்கும்.
அது இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது
you will experience a degree of salvation that you have never experienced till now.
நம்மால் ஒரு இதுவரையிலும் ஒரு உணர்ந்திட முடியாத ஒரு ரட்சிப்புக்கு நேராக கடந்து செல்ல முடியும்.
That's why it says again, it's repeated in verse 10.
அதனால் தான் பத்தாவது ஒரு வசனத்தில் மீண்டும் அது கூறப்பட்டிருக்கிறது.
It says with the heart man believes unto righteousness.
இருதயத்திலே மனிதன் அதை விசுவாசிக்கிறான்.
But with the mouth he confesses, that brings salvation.
வாயினால் அது அறிக்கை பண்ணப்படும்போது அது ரட்சிப்பை கொண்டு வருகிறது.
So if believing in the heart was enough, why all this emphasis in all these three verses about confessing with our mouth?
ஏன் நாம் இருதயத்தில் விசுவாசிப்பது மாத்திரம் போதுமானதாக இருந்திருக்கும் அல்லவா, எதற்காக வேதத்தில் அநேக இடங்களில் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது?
Not so important in the Old Testament.
அது பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு
முக்கியத்துவம். ஆனால்
புதிய ஏற்பாட்டிலே அது மிகவும் முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
It's possible that many of you who believe in your heart are missing out in a full salvation because you don't confess with your mouth.
இது நாம் அநேகம் பேர் இதை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணாமல் இருப்பதனால் அந்த முழுமையான விசுவாசத்தை அனுபவிக்காமல் போவது சாத்தியமாகிறது.
I want you to listen carefully today and see if something will change your life.
நான் நீங்கள் இதை மிகவும் கவனமாக கேட்டு இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருமா என்று சொல்லி ஆராயும்படியாக
அழைக்கிறேன்.
எனக்கு தெரியும் அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி.
I was a very shy person when I first became a Christian.
நான் முதலாவது கிறிஸ்தவனாக என்னுடைய அனுபவத்தில் கடந்து செல்லும் போது ஒரு வெட்கப்படக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் காணப்பட்டேன்.
The result is my spiritual life was limited.
என்னுடைய அதனுடைய பலனாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குறை உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது.
I began to seek God to be filled with the Holy Spirit.
நான் தேவனிடத்திலே என்னை முழுமையாக பரிசுத்தாவியால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி முழுமையாக கேட்கவில்லை.
Then I began to open my mouth and speak.
அதை நான் அனுபவிக்க ஆரம்பித்த போது என்னுடைய வாயை திறந்து அதை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன்.
So I want to show you one more verse to show you the importance of this.
இதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன்.
Turn with me to Mark's Gospel chapter 7.
மார்க் ஏழாவது அதிகாரம்
7 chapter 7
ஏழாவது அதிகாரம்.
We read here of Jesus, one of the few times in his life, almost the only time, that he went outside Israel. He went outside Israel.
அவர் இஸ்ரவேலிலிருந்து வெளியாக சென்ற ஒரு அந்த தருணத்தை நாம் இங்கு கண்டுகொள்ள முடியும்.
It says in Mark 7:24, he went to the region of Tyre.
மார்க் ஏழாவது அதிகாரம் 24 வசனத்தில் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
And verse 26, there was a woman there, a Syrophoenician woman.
26th வசனம் சிரோபெனிக்கியா ஒரு ஊரில் உள்ள ஒரு ஸ்திரியை நாம் படிக்கிறோம்.
And she came and said, there's a demon has possessed my daughter, can you please help?
அவள் தன்னுடைய மகளை பிசாசு பிடித்திருப்பதை குறித்து சொல்லி அதிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்பதை காணுகிறோம்.
Jesus said in verse 27, I can't take the children's bread and give it to the dogs.
அங்கு 27th வசனத்திலே குழந்தைகளுக்குள்ள அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு நான் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்லி இயேசு சொல்வதை நான் பார்க்க முடியும்.
Jesus never called anybody a dog.
இயேசு கிறிஸ்துவானவர் யாரையுமே நாய்கள் நாய்க்குட்டிகள் என்று சொல்லி அழைக்கவில்லை.
He was testing her humility.
அவளுடைய மனத்தாழ்மையை அவர் அங்கு பரிசோதிப்பதை நாம் பார்க்க முடியும்.
And she passed the test.
அவள் அந்த தேர்விலே வெற்றி பெறுவதை நாம் கண்டுகொள்ள முடியும்.
She said, "All right, Lord, even if I'm a dog, can't I get the crumbs that fall from the table?"
அந்த அப்பத்தின் துணிக்கைகளை நான் பொறுக்குவதற்கு எனக்கு தகுதி இல்லையா என்று சொல்லி அந்த பெண் கேட்பதை நாம் அங்கு பார்க்க முடியும்.
Verse 28.
28th வசனம்.
And now see what Jesus replied to her.
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார்.
Because of the word you just said.
நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம்.
That word that she came out of her mouth.
உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையின் நிமித்தம்.
She didn't just believe in her heart.
அவள் தன்னுடைய இருதயத்தில் மாத்திரம் அதை விசுவாசிக்கவில்லை.
Because of this word that has come out of your mouth, the demon is gone from your daughter.
இயேசு சொல்கிறார், உன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது நிமித்தம் பிசாசு அந்த மகளை விட்டு நீங்கி விட்டது என்று சொல்லி சொல்வதை பார்க்க முடியும்.
She would have missed if she had not spoken that.
ஒருவேளை அந்த ஸ்திரீயானவள் இந்த காரியத்தை அறிக்கை பண்ணாமல் இருந்திருந்தால் எவ்வளவு அவள் இழந்து போயிருப்பாள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள்.
I often ask people this question.
நான் அநேக வேளைகளிலே மக்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்பதுண்டு.
Especially those who believe in being filled with the Holy Spirit.
அநேக வேளைகளிலே அந்த பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களிடத்தில் நான் இந்த கேள்வியை கேட்பதுண்டு.
I say, what is the first thing that happened to the disciples on the day of Pentecost when they were filled with the Holy Spirit?
நான் கேட்பேன், அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட போது என்ன நடந்தது என்று சொல்லி கேட்பேன்.
First thing.
முதலாவது காரியம்.
Almost everybody says they spoke in tongues.
எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதிலானது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்று.
I say no.
நான் சொல்வேன் இல்லை.
That was the second thing.
அது இரண்டாவது காரியம்.
The first was
அந்த முதலாவது நடந்தது.
Acts 2 verse 3.
அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 வசனம்.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
And then verse 4.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
Well, speaking in tongues is a good gift, but before that a tongue of fire came on top of their head.
அந்த அந்நிய பாஷையில் பேசுவது நல்ல காரியம்தான். அதற்கு முன்பாக அக்கினிமயமான நாவுகள் அவர்களில் வந்து அமர்ந்ததை நாம் கண்டுகொள்ள முடியும்.
So what we learned there is this.
நாம் அங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால்,
that the first thing God wants to control in our body is our tongue.
நம்முடைய உடலில் கர்த்தர் முதலாவது எதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால் நம்முடைய நாவை.
This is so important in the New Testament.
இது புதிய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
He wants our tongue to be on fire with the fire of the Holy Spirit every day.
நம்முடைய நாவானது அந்த அக்கினிமயமான பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார்.
We read in James chapter 3
யாக்கோபு மூன்றாவது அதிகாரம்
of another fire that can control our tongue.
நம்முடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடிய அடுத்த அக்கினியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
It says in James chapter 3
யாக்கோபு மூன்றாவது அதிகாரம்
and verse 6
ஆறாவது வசனம்.
நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
See, this is another fire.
பாருங்கள், இது வேறொரு அக்னி.
The same tongue,
அதே நாவுதான்,
can be set on fire with the fire of hell.
ஒரு நரகத்தின் நெருப்பின் மூலமாய் அக்கினியின் மூலமாகவும் அது வைக்க முடியும்.
And that is the way it is with almost every human being.
எல்லா அநேக விதமான மக்களிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நாம் காண முடியும்.
When you hear people speaking with anger,
நாம் மக்கள் கோபத்தில் பேசும் போதும்,
what fire is that?
என்ன அக்கினி அதில் காணப்படுகிறது?
That's not the Holy Spirit. That is not the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியினால் நிரம்பினதல்ல.
It is the fire of hell.
அது அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பாக காணப்படுகிறது.
And is it only unbelievers who get angry?
அந்த விசுவாச வாழ்க்கையில் அவிசுவாசிகள் கோபம் மாத்திரம்தான் கோபப்படுவார்களா?
How many believers get angry?
எத்தனை விசுவாசிகள் கோபப்படுகிறார்கள்?
If an unbeliever gets angry, it is the fire of hell.
அவிசுவாசி ஒருவேளை கோபப்பட்டால் அது வந்து அந்த நெருப்பு சாத்தானுடைய பிசாசுடைய நெருப்பாக இருக்கும்.
What about when a believer loses his temper and speaks?
அந்த விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பேசும்போது,
that is the fire of hell also.
அதுவும் அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பாகவே காணப்படுகிறது.
When you speak in anger towards your wife or husband, which fire is that?
உங்களுடைய கணவனையோ மனைவியோ எதிர்த்து நீங்கள் கோபப்பட்டு பேசும்போது அது எங்கிருந்து வரக்கூடிய நெருப்பாக காணப்படுகிறது?
That's not the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியினால் வருவதல்ல.
Or when people murmur and grumble and complain.
முறுமுறுக்கும் போது நாம் நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்களை பேசும்போது இல்லை பிறரை குறித்து நாம் குற்றம் கூறும்போது,
what fire is that?
அது எந்த விதமான அக்னியாக காணப்படுகிறது?
Fire of hell.
அது நரகத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பாக இருக்கு.
It says in verse 6, the fire, this tongue is a world of sin.
அது ஆறாவது வசனத்தில் சொல்கிறது, இந்த நாவானது முழு பாவம் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது.
It's a world inside our tongue. There's a whole world of sin.
நம்முடைய நாவில் முழு உலகமும் பாவத்திற்கு நேராக செல்லக்கூடிய ஒரு காரியம் காணப்படுகிறது.
How many of you read that verse?
எத்தனை பேர் அந்த வசனத்தை படித்திருக்கிறீர்கள்?
That a whole world of sin is in the tongue.
அந்த பாவ உலகமே அந்த நாவில் இருக்கிறது என்பதை எத்தனை முறை உணர்ந்து படித்திருக்கிறோம்.
Nobody could be delivered from that in the Old Testament.
அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒருவரும் அத்தகைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க முடியாது.
So when God filled people with the Holy Spirit on the day of Pentecost.
அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எப்பொழுது அவருடைய பிள்ளைகள் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ,
there was a symbol there, a tongue of fire on top.
அதில் ஒரு அடையாளம், அதாவது அந்த அக்னிமயமான நாவுகள் அதன் மேலாக இருந்ததாக நாம்
கண்டுகொள்ளலாம்.
தேவன் சொல்கிறார், இந்த நாவான உங்கள் உடலின் அங்கமானது என்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நான் கட்டுப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்கிறார். பிறகுதான் அவர்கள் அந்த அந்நிய பாஷைகளில் பேசியதை நாம் கண்டுகொள்ள முடியும்.
57 years ago.
57 வருடங்களுக்கு முன்பாக நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றேன்.
And for 50 years now I've been serving the Lord full time.
50 வருடங்களாக இப்பொழுது நான் தேவனுக்காக முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன்.
But for many years, even after I became a full-time worker, I did not have control over my tongue.
ஆனால் பல வருடங்கள் நான் முழு நேர ஊழியனாக மாறியதன் பிறகு கூட என்னுடைய நாவின் மேல் எனக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கவில்லை.
நான்
முறுமுறுத்து குற்றப்படுத்தி
get angry,
கோபப்பட்டு
but I never took it seriously.
ஆனால் நான் அதை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன்.
Because so many believers, so many preachers and people much older than me were doing the same thing.
ஏன் என்று சொன்னால் எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ போதகர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் எல்லாம் இந்த காரியங்களை லகுவாக எடுத்துக் கொள்கிறார்கள்.
I thought, well, I suppose we can never get victory over this till Jesus comes back.
ஒருவேளை நாம் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பாக இதிலிருந்து விடுதலை பெற்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி யோசித்திருந்தேன்.
But then I read verses like this.
நான் அதன் பின்பாக இப்படிப்பட்ட வசனங்களை கேட்க நேர்ந்தது.
Listen to this very carefully.
இந்த வசனத்தை மிகவும் கவனமாக கேளுங்கள்.
Verse Ephesians 4 and verse 31.
எபேசியர் 4 அதிகாரம் 31 வசனம்.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
The important that word is there, all types of speech.
இந்த வசனத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான காரியம் எந்த எல்லா விதமான துர்க்குணங்களும்.
Just listen to that again. I want to read it again.
அந்த வசனத்தை மீண்டும் கவனியுங்கள்.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
Once more, please.
ஒரு தடவை கூட படியுங்கள்.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
Have you obeyed that verse?
இந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா?
That is a description of the fire of hell.
இந்த வார்த்தையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தின் அக்கினியை குறித்து.
All bitterness,
எல்லா விதமான கசப்புகளும்.
All anger,
எல்லா விதமான கோபமும்.
All speaking evil of others,
எல்லாரை குறித்து குற்றப்படுத்தி பேசக்கூடிய காரியங்களும்.
Not some but all,
சில காரியங்கள் அல்ல எல்லா காரியங்களும்.
If we say remove all the chairs from this room, how many chairs will be left here?
இப்போ இந்த அறையிலிருந்து எல்லா நாற்காலிகளையும் எடுத்து விடுங்கள் என்று சொன்னால் எத்தனை நாற்காலிகள் இங்கு மிச்சம் இருக்கும்?
If we say all anger must go, how much is left?
எல்லா கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொன்னால் எவ்வளவு கோபம் உங்களை?
All speaking evil of others, you put it away, what's left?
பிறரை குறித்து பேசக்கூடிய மோசமான காரியங்களை எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு மீதம் இருக்கும்?
Do you believe such a life is possible?
நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியம் என்று நம்புகிறீர்களா?
Even as you hear this word,
இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது,
the devil is whispering in your ear, this is impossible.
சத்ருவானவன் உங்கள் காதுகளில் இது சாத்தியமல்ல என்று சொல்லி கூறுவதை கேட்க முடியும்.
You know what Jesus says?
இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா?
With men this is impossible.
மனிதனால் இதெல்லாம் கூடாத காரியம்.
All things are possible with God.
எல்லா காரியமும் தேவனால் கூடும் என்று சொன்னார்.
That is why we need to be filled with the Holy Spirit.
அதனால் தான் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்.
So I came to a place of desperation in my life about 43 years ago.
நான் 43 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நிர்பந்தமான நிலைக்கு உள்ளாக என் வாழ்க்கையில் கடந்து வந்தேன்.
I was so discouraged with my defeated life.
என்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையினாலே நான் மிகவும் மனம் சோர்ந்தவனாக காணப்பட்டேன்.
And I said, Lord, I'm in full-time work, but I'll stop doing that if I don't get victory over sin.
தேவனே, நான் முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன், என்னுடைய இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெறவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஊழியத்தை நான் நிறுத்தி விடுவேன் என்று சொன்னேன்.
Because I'm preaching such a high standard, but I'm not living according to that standard.
நான் நல்ல ஒரு நிலையில் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உபதேசத்தை சொன்னாலும் அதன்படி என்னால் வாழ இயலாதை உணர்ந்து கொள்ள முடிந்தேன்.
When a person speaks at a certain level and lives at a lower level,
ஒரு மேல் பாங்கான ஒரு நிலைப்பாட்டில் ஒருவர் பேசிவிட்டு அதற்கு குறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்று சொன்னால்,
there's a word in the New Testament that describes such people.
அந்த மக்களை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எப்படி கூறுகிறது என்று சொன்னால்,
hypocrite.
அவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லி அந்த வேதம் சொல்கிறது.
Jesus condemned hypocrisy more than adultery.
தேவன் அந்த மாய்மாலமான வாழ்க்கையை ஒரு விபச்சாரத்தை காட்டிலும் மிகவும் கடிந்து உணர்த்துவதை நாம்
கண்டுகொள்ளலாம்.
நீங்கள் அந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக இடங்களில் அந்த மாய்மாலக்காரர்களை குறித்து அவர் கடிந்து சொல்வதை பார்க்க
முடியும்.
நாம் நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ளும் போதுதான் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். நான் சொல்ல வேண்டும், தேவனே நான் ஒரு மாயமாலமான வாழ்க்கையை வாழ்கிறேன், நீங்கள் இதிலிருந்து என்னை விடுவிக்கவில்லை என்று சொன்னால்
I cannot deliver myself. I've tried long enough.
நான் என்னை நானாக அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. அநேக வேளைகளிலே நான் அதை
முயன்றிருக்கிறேன்.
நீங்கள் என்னை விடுவிக்கவில்லை என்று சொன்னால்
I will stop preaching.
நான் அந்த உபதேசத்தை நிறுத்தி விடுவேன்.
I will not stop being a Christian because I still love you.
நான் கிறிஸ்தவனாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நான் உங்களை இன்னும் நேசிப்பதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நிறுத்த மாட்டேன்.
I will stop preaching.
ஆனால் நான் கிறிஸ்தவ உபதேசங்களை கூறுவதை நிறுத்தி விடுவேன்.
I will still go to church and sit in the back seat.
நான் மீண்டும் ஆலயத்திலே சென்று கடைசி வரிசையில் அமர்ந்திருந்து
do a secular job and earn my living.
என்னுடைய உலகபரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கைக்கான காரியங்களை சம்பாதித்து
I will not preach if I cannot live what I preach.
நான் அதன்படி வாழ என்னால் இயலவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்களை நான் உபதேசமாக சொல்ல மாட்டேன் என்றேன்.
I remember long months I prayed and fasted and wept before God.
எனக்கு ஞாபகம் இருக்கிறது அநேக மாதங்கள் இதை குறித்து நான் உபவாசித்து ஜெபித்து அழுது நான் அவரிடத்தில் அறிக்கை பண்ணியிருக்கிறேன்.
Then something happened in my life.
அதற்கு பின்பாக சில காரியங்கள் நடந்தது என் வாழ்க்கையில்.
I remember that so clearly.
அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது.
It was on the 12th of January 1975.
1975வது வருடம் ஜனவரி 12வது நாள்.
I was preaching in a church those days.
நான் ஒரு ஆலயத்தில் அந்த நாட்களில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
Baptist church.
ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சிலே அதை நான் பிரசங்கித்துக்
கொண்டிருந்தேன்.
அந்த நாள் காலை வேளையிலே தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்.
Will you stand up in that church where you preached for such a long time?
அநேக நாட்களாக அந்த ஆலயத்தில் உபதேசித்து வருகிற அந்த ஆலயத்தில் எழுந்து நின்று
tell everybody I am a hypocrite.
நான் ஒரு மாயக்காரன் என்று எல்லார் முன்னாலேயும் சொல்ல முடியுமா என்று சொல்லி தேவன் ஒரு கேள்வி.
I am preaching to you what I have not practiced in my life.
நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காத அநேக காரியங்களை உங்களுக்கு உபதேசித்திருக்கிறேன். நான் அப்பொழுது என்னை ஒப்புக் கொடுத்து சொன்னேன், ஆம் தகப்பனே.
I don't care what anybody in the world thinks about me.
இந்த உலகத்தில் யார் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நான் கவலைப்பட போவதில்லை.
I want reality in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான நிலை காணப்பட வேண்டும்.
I want to know what you think about me. That's important.
நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதே எனக்கு முக்கியமான ஒன்று.
That day God met with me.
அந்த நாள் தேவன் என்னை சந்தித்தார்.
And filled me with the Holy Spirit.
என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார்.
I was seeking for deliverance from this world of iniquity that was in my tongue.
இந்த ஒரு குறையுள்ள ஒரு உலகம் என்னுடைய நாவில் காணப்பட்ட அந்த குறையுள்ள உலகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தேன்.
I was not seeking for power to heal the sick or do miracles.
இந்த நோய்களிலிருந்து பிறரை விடுவிப்பதோ இல்லை என்று சொன்னால் இந்த சுகம் தரக்கூடிய ஊழியங்களை குறித்து நான் அவரிடத்தில் கேட்கவில்லை.
That is something you sovereignly decide whom to give and I'm not going to ask for all that.
தேவன் அதை தன்னுடைய சர்வ வல்லமையின் நிமித்தமாக யார் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன்குறிக்கிறார், அவர்களுக்கு அதை கொடுக்கிறார்.
But I want you to control my tongue.
ஆனால் நீர் என்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும்.
I want you to control my heart and my thoughts.
என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தனைகளையும் நீர் கட்டுப்படுத்த வேண்டும்.
I want you to control the areas of my life that other people cannot see.
பிறர் பார்க்க முடியாத என் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பக்கங்களை நீர் கட்டுப்படுத்த வேண்டும்.
That's what I was seeking for.
அதைத்தான் நான் தேவனிடத்தில் கேட்டு வந்தேன்.
I wanted a tongue of fire in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே அக்கினிமயமான நாவுகளை நான் பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தேன்.
I was not seeking to speak in tongues.
நான் அந்த அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் வாஞ்சித்து கேட்கவில்லை.
I've heard so many people who speak in tongues also get angry and bitter and complain and all that.
அந்நிய பாஷையில் பேசக்கூடிய அநேகர் கோபப்படுவதையும் குற்றப்படுத்துவதையும் பாவ வாழ்க்கையில் வாழ்வதையும் நான் கண்டிருக்கிறேன். பிறரை அவர்கள் குற்றப்படுத்தி பேசுவதை கேட்டிருக்கிறேன்.
I don't want that gift if it leaves me in this condition.
இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் இருப்பதை போல என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு எனக்கு வரம் தேவையில்லை என்று சொல்லி
I want a tongue of fire.
என்னுடைய எனக்கு தேவை அக்னிமயமான நாவுகள் என்று சொல்லி அவரிடத்தில்
கேட்டேன்.
கர்த்தர் என்னை சந்தித்தார்.
And he also gave me the gift of tongues which I did not seek.
அவர் அதோடு கூட எனக்கு அந்நிய பாஷையின் வரங்கள், நான் கேட்காத அந்நிய பாஷையின் வரங்களை கூட எனக்கு கொடுத்தார்.
But what excited me more was the tongue of fire.
என்னை உற்சாகப்படுத்தியது அந்த அக்னிமயமான நாவுகளை என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தியது.
Maybe many of you have got the gift of tongues.
உங்களில் அநேகம் பேருக்கு அந்த மறுபாஷையின் வரங்கள் இருக்கலாம்.
Usually that is true in a Pentecostal church.
அது ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலே சாத்தியமான ஒன்று.
But I want to ask you, have you got the tongue of fire as well?
உங்களுக்கு அக்னிமயமான நாவுகளும் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன்.
Remember that came first and the tongue speaking in tongues came second.
நீங்கள் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக அக்னிமயமான நாவுகள் முதலாவது வந்தது, அதைத் தொடர்ந்துதான் அந்நிய பாஷைகளில் அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கும்.
If you are satisfied without the tongue of fire, you'll never get it.
நீங்கள் இந்த அக்னிமயமான நாவுகளை குறித்த ஒரு வாஞ்சை இல்லாமல் அதை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது.
God gives us only what we strongly desire.
தேவன் நாம் எதை பிடித்து வாஞ்சிக்கிறோமோ அதை கொடுக்கிறவராக இருக்கிறார்.
Jesus didn't tell everybody to come to him.
நாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் வந்து அந்த சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லவில்லை.
He said, if anyone thirsts, let him come to me.
யாராவது தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார்.
John 7:37.
யோவான் 7:37.
If anyone thirsts,
யாராவது தாகமாக இருந்தால்.
What if you're not thirsty?
If உங்களுக்கு ஒருவேளை தாகம் இல்லை என்று சொன்னால்.
Thirst doesn't mean, yeah, I'd like a sip of water now.
அந்த தாகமானது நான் இப்ப ஒரு தண்ணீர் கொஞ்சம் நான் அருந்த வேண்டும் என்பதை அல்ல.
Thirst means if you haven't been drinking water for 3 days and you're in a desert, that type of thirst.
அங்கு கூறப்பட்டிருக்கிற தாகமானது 3 நாட்களாக ஒருவேளை வனாந்தரத்தில் இருந்து நமக்கு தண்ணீர் கொஞ்சம் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை குறித்து தான் அங்கு
சொல்லப்படும்.
உங்களுடைய நாக்கு முழுமையாக உலர்ந்து
போயிருக்கலாம்.
நீங்கள் அந்த தாகத்தை நிமித்தமாக மரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம்.
Somebody says a glass of water costs 1000 dirhams, you'll take it because you want water so badly.
யாராவது உங்களிடத்தில் வந்து ஒரு டம்ளர் அந்த தண்ணீருக்கு வந்து 1000 dirham என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுவதால் என்ன விலை கொடுத்தும் அதை வாங்குவதற்கு தயாராகி
விடுவீர்கள்.
அதுதான் தாகம்.
Where I say, Lord, I want this life, whatever price I have to pay for it.
நான் சொன்னேன், கர்த்தாவே எந்த விலை கொடுத்தாவது எனக்கு கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டேன்.
That is why in the New Testament it speaks a lot about confessing with our tongue.
அதனால் தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் அநேக இடங்களிலே நாவினால் அறிக்கை பண்ணுவதை குறித்து நாம் கண்டுகொள்ள முடியும்.
Believe in the heart first.
முதலாவது அந்த இருதயத்தில் விசுவாசித்து.
So the Holy Spirit works in our heart and the Holy Spirit works through our tongue.
பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இருதயத்தில் செயல்பட்டு நம்முடைய நாவின் வழியாக அவர் செயல்படுவதையும் கண்டுகொள்ள முடியும்.
Because I got the tongue of fire.
நான் அந்த மாதிரி அக்னிமயமான நாவுகளை பெற்றதினால்
the speaking in tongues became much richer.
இந்த பரிசுத்த ஆவியின் நாவுகளினால் பேசுவது மிகவும் ஒரு ரிச்சான அனுபவமாக இருந்தது.
It delivered me from discouragement and complaining and grumbling and so many things.
சோர்ந்து போவதிலிருந்தும் குற்றப்படுத்துவதிலிருந்தும் குறை கூறுவதிலிருந்தும் அன்னை அதை விடுவிப்பதாக இருந்தது.
I just want to tell you something you may be missing in your life.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை ஒருவேளை தவற விட்டிருந்தால் அந்த காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன்.
So I want to speak a little bit more about this believing in our heart and confessing with our lips.
இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுவதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
I want to tell you 8 things.
8 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
If you have a paper and pencil, you can write it down.
உங்களிடத்தில் இருந்ததுன்னா அதை நோட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள்.
8 things that we must believe in our heart and confess with our mouth.
8 காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ண வேண்டிய 8 காரியங்களை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன்.
I've taught this to people many places.
அநேக இடங்களில் நான் இந்த காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன்.
நம்பர் ஒன்,
முதலாவது,
God the Father loves me just as much as he loved Jesus Christ.
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை நேசித்த விதமாக நம்மை நேசிக்கிறார்.
John 17:23.
யோவான் 17:23.
It says there, yeah, read it please.
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக்
கொள்கிறேன்.
அங்கே என்ன சொல்லப்படுகிறது?
The world must know something.
உலகம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும்.
What is it?
அது என்ன காரியம்?
God sent Jesus to be the savior of the world.
தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகத்தின் இரட்சகராக அனுப்பினார் என்று.
Not only that.
அது மாத்திரமல்ல.
That we may be proclaiming.
அதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம்.
But also that the Father loves me as much as he loved Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவானவர் நேசித்த விதமாக நம்மையும் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Now, God loves me is written many places in the Bible.
தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அநேக இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
How much he loves me.
ஆனால் எவ்வளவு தேவன் என்னை நேசிக்கிறார்?
It's only in this verse.
இந்த ஒரே ஒரு வசனத்தில் தான் அது கூறப்பட்டிருக்கிறது.
As much as he loved Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவானவரை நேசித்த அதே பிரகாரமாக என்னை நேசிக்கிறார்.
Now, when I understood this,
இந்த வசனத்தை நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்த
போது, it changed my life.
என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது.
It's one of the things I discovered after I got filled with the Holy Spirit.
இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதன் பின்பாக இந்த மாதிரி காரியங்களை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது.
I had studied the Bible for 16 years before that, after being born again.
அதற்கு முன்பாக மறுபடியும் பிறந்த பின்பு ஒரு 16 வருடங்கள் நான் வேதத்தை படித்திருக்கிறேன்.
But when God filled me with the Holy Spirit,
ஆனால் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படவில்லை.
But after God filled me with the Holy Spirit,
ஆனால் பரிசுத்தாவியினால் தேவன் என்னை நிரப்பினதன் பின்பாக
42 years ago,
42 வருடங்களுக்கு முன்பாக,
the next morning,
அடுத்த நாள் காலையிலே,
I woke up and said, Lord, if my experience is genuine, real,
நான் அடுத்த நாள் காலையில் எழுந்து தேவனே என்னுடைய அனுபவமானது ஒரு உண்மையான அனுபவமாக இருந்தால்,
then this New Testament will become a new book for me from today.
இந்த புதிய ஏற்பாடானது என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய புத்தகமாக,
because the Holy Spirit wrote it.
ஏனென்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் அதை எழுதியிருக்கிறார்.
He will teach me things in my heart which I could never understand with my mind by studying with my mind.
என்னுடைய ஞானத்தால் என்னுடைய மனதால் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் எனக்கு புரியாத காரியங்களை பரிசுத்தாவியானவர் என் இதயத்தில் வெளிப்படுத்தி தருவார் என்று
சொல்லுகிறார். You know, the Bible says, eye has not seen and ear has not heard the wonderful things God has prepared for those who love him.
வேதம் சொல்கிறதல்லவா, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு கண்களால் காணாதும் காதுகளால் கேட்கப்படாததுமான அதிசயமான காரியங்கள் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது.
But he reveals them to us by his spirit, it says in 1 Corinthians 2.
1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே அவர் அந்த காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆவியினால் அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது.
You read it with your eyes, you can't understand it.
நீங்கள் உங்களுடைய கண்களால் அதை பார்த்தீர்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது.
You hear it with your ears like now and you can't understand it.
உங்களுடைய காதுகளால் அதை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
But God reveals them by his Holy Spirit.
ஆனால் தேவன் அதை தன்னுடைய ஆவியினால் வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும்.
1 Corinthians 2 verse 9 and 10.
1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 9ம் 10ம்.
எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்.
See, the Spirit searches the deep things of God and reveals it to us.
நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் அநேக ஆழமான காரியங்களை அவர்கள் கண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார்.
You can be the cleverest man in the world and you won't understand it with your mind.
நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்திலேயே மிகவும் ஞானமுள்ள மனிதனாக இருந்தாலும் இந்த காரியங்களை உங்களால் உட்கிரகித்துக் கொள்ள முடியாது.
You can hear and hear and hear so many messages in churches and in YouTube and everything else, you still won't understand it.
இந்த மாதிரியான உபதேசங்களை அநேக வேளைகளில் உங்கள் காதுகளால் ஆலயத்திலோ இல்லை என்று சொன்னால் யூடியூப் மூலமாகவோ கேட்டு அதை இன்னும் உணராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்.
You can listen to God's word for hours and not understand what God is trying to show you.
அநேக வேளைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை பல மணி நேரம் கேட்டாலும் அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் உணராமல் போக வாய்ப்புகள் உண்டு.
If you really open yourself up to the Holy Spirit, he'll show you things in a moment that changes your life.
நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுக்கும் போது ஒரு கணப்பொழுதில் அந்த காரியங்களை அவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார்.
Now when I read the Bible, I say, Lord, If you don't reveal it to me, it's a waste of time my reading this.
நான் இப்பொழுது என்னுடைய வேதத்தை வாசிக்கும்போது தேவனே இந்த காரியங்களை எனக்கு நீர் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதை நான் வாசிப்பது வீணாயிருக்கும் என்று சொல்லி சொல்லுவேன்.
I would rather read one verse and get a revelation from the Holy Spirit than read many chapters and get information in the mind.
வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக அதிகாரங்களை படித்து என்னுடைய வேத அறிவை நான் வளர்த்துக் கொள்வதை காட்டிலும் ஒரே ஒரு வசனத்தை அதை கற்றுக்கொண்டு அதில் ஆவியானவர் எனக்கு என்ன சொல்கிறார் என்பதை நான் மிகவும் கவனமாக
கேட்பதுண்டு.
நீங்கள் இந்த வேதத்தை குறித்த வேத அறிவை நீங்கள் வளர்த்துவதை காட்டிலும் அந்த வசனங்களின் மூலமாக ஆவியானவர் எந்த காரியத்தை வெளிப்படுத்தி தருகிறார் என்பதில் நம்முடைய நாட்டத்தை வைப்பது மிகவும் அவசியம்.
Knowledge of the Bible may make you a good preacher.
இந்த வேதத்திலே நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் ஒரு நல்ல போதகராக மாற முடியும்.
You'll get a lot of honor from men.
மக்களிடத்திலிருந்து அநேக விதமான பாராட்டுகளை பெற முடியும்.
Revelation of the Holy Spirit will change your life.
உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ஆவியானவருடைய வெளிப்படுத்துதலால் மாற்ற முடியும்.
And then even if you speak 2 or 3 sentences, it will radically change other people.
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அபிஷேகத்தோடு கூட ஒரு 2-3 வார்த்தைகள் பேசினாலே அது மிகவும் வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக காண
முடியும். These are the things the Lord taught me.
இந்த மாதிரி காரியங்களை தான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது,
God the Father loves me as he loved Jesus.
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை எப்படி நேசித்தாரோ அதே வண்ணமாகத்தான் என்னையும் நேசித்தார்.
So I will always rejoice.
அதன் காரணமாக நான் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுவேன்.
So this is what I believe in my heart and confess first of all.
இதைத்தான் நான் என் இருதயத்திலே நான் முழுமையாய் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை பண்ணுகிறேன்.
God the Father loves me as he loved Jesus.
தேவனாகிய கர்த்தர் எப்படி இயேசு கிறிஸ்துவானவரை அவர் நேசித்தாரோ அதே வண்ணமாக என்னை நேசிக்கிறார்.
So I will always rejoice.
அதனால் நான் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூற முடியும்.
Okay, the second thing.
இரண்டாவது காரியம்,
God has forgiven all my sins.
தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார்.
So I will never live with guilt.
எனவே நான் ஒரு குற்ற உணர்வோடு கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன்.
See Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம்.
ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Why do we live with guilt?
நான் ஏன் ஒரு குற்ற உணர்வுள்ளவர்களாக வாழ வேண்டும்?
Even though we have confessed our sin to God.
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ண மாத்திரத்தில்,
because the devil reminds us, yes, but remember what you did 10 years ago.
நமக்கு சத்ருவானவன் நாம் 10 வருடங்களுக்கு முன்பாக செய்த ஒரு காரியத்தை நினைவில் கொண்டு வருவான்.
That terrible sin you did 15 years ago. Nobody knows, but devil says I know it.
மோசமான ஒரு பாவம் ஒருவேளை நாம் 10-15 வருடங்களுக்கு முன்பாக செய்தது யாருக்கும் தெரியாது என்று நினைத்திருப்போம் என்று சொன்னால் சத்ருவானவன் அது எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு உணர்வை உங்களுக்கு, அதன் காரணமாக நாம் குற்ற உணர்வுள்ளவர்களாக வாழ்கிறோம்.
God says, I will not remember your sins anymore.
கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் நான் உங்களுடைய பாவங்களை நினைப்பதில்லை என்று சொல்கிறார். நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
Then you'll never live with guilt.
அப்படி நாம் அதை நம்புவோம் என்று சொன்னால் அந்த ஒரு குற்ற உணர்வோடு கூட வாழ மாட்டோம்.
Not only forgives, but he says, I won't remember your past.
தேவன் மன்னிப்பதோடு மாத்திரமல்ல அதை நான் ஞாபகம் வைத்திருப்பதில்லை என்று சொல்லி சொல்வதை நாம் காண முடியும்.
Isn't that a wonderful thing?
அது எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம்.
Can you stand before God and say, Lord, you see me as if I've never sinned in my whole life.
தேவனே, வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நான் என் வாழ்க்கையில் இதுவரையிலும் பாவமே செய்யாதவனாக என்னை நீர் பார்க்கிறார் என்று சொல்லி எழுந்து கேட்க முடியுமா?
Do you have that boldness to come before God and say that?
உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம், தேவனின் முன்பாக வந்து சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிறதா?
That is how we exalt the power of the blood of Jesus Christ.
தேவனுடைய ரத்தத்தின் வல்லமையை நாம் அப்படிப்பட்ட நிலைகளின் மூலமாகத்தான் உயர்த்த முடியும்.
The devil is the accuser.
எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்துகிறவனாக சத்ருவானவன் காணப்படுகிறான்.
Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம்.
Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம்.
And verse 10.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்.
The devil is called the accuser of the brethren.
அந்த சத்ருவானவன் எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறவனாக இந்த இடத்திலே
அழைக்கப்படுகிறான்.
இரவு பகலாக குற்றப்படுத்துகிறவனாக.
How do you overcome him?
எப்படி அவனை நாம் மேற்கொள்ள முடியும்?
It says in the next verse, they overcame by the blood of the lamb.
அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் அவர்கள் அந்த சத்ருவானவனை ஜெயம் கொண்டார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்வதை நாம்
காணலாம்.
ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் மாத்திரமல்ல,
Read Revelation 12 verse 11.
12வது அதிகாரம் 11வது வசனத்தை படியுங்கள்.
மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
Not only the blood of the lamb, by the word of their testimony.
அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் மாத்திரமல்ல, தங்களுடைய வாயின் வழியாக வந்த சாட்சியினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
There again you see what you believe in your heart about the blood of Jesus must be spoken as your testimony.
நீங்கள் அங்கும் கண்டுகொள்ள முடியும், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் அந்த வல்லமையை நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து அதை வாயின் மூலமாக அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கு காண முடிகிறது.
Not testimony in the church, that is another thing.
இங்கு ஆலயத்திலே சாட்சி கொடுப்பது ஒரு வேறு காரியம், அது மாத்திரமல்ல.
Not testimony to the unbelievers, that's also good.
அந்த வேறு அவிசுவாசிகளின் மத்தியிலே நாம் சொல்லக்கூடிய அந்த சாட்சி மாத்திரமல்ல.
This is testimony to the accuser of the brothers, Satan.
இந்த சாட்சியானது நம்மை குற்றப்படுத்துகிற சத்ருவுக்கு நேராக நாம் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி.
Do you have the habit of speaking to Satan?
உங்களிடத்திலே சத்ருவானவனை பார்த்து பேசக்கூடிய அந்த ஒரு பழக்கம் காணப்படுகிறதா?
Just like we can speak to Jesus.
நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் பேச முடியுமோ,
This verse says we must give our testimony to Satan.
இந்த வசனம் சொல்கிறது நாம் நம்முடைய சாட்சியை சத்ருவானவனுக்கு நேராக சொல்ல வேண்டும்.
Not testimony of how we got converted.
நாம் எப்படி நம் மனம் மாறினோம் என்பதை குறித்த ஒரு சாட்சி அல்ல.
Testimony of one thing.
ஒரு சாட்சியானது,
Satan, all the sins that you accuse me of, the blood of Jesus has cleansed me.
நீ என்னை குற்றப்படுத்தக்கூடிய எல்லா பாவங்களும் ஆவியானவருடைய ரத்தத்தினால் நான் ஜெயம் பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி.
Whenever I lead a person to Christ to salvation,
நான் எப்போதாவது அந்த கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு மனிதனை நான் நடத்துவேன் என்று சொன்னால்,
After I ask him to receive Christ as his savior,
நான் இயேசு கிறிஸ்துவானவரை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது,
I say, now you pray to the Lord, he has heard you.
இப்பொழுது நீ ஜெபிக்க வேண்டும், அவர் உன்னை ரட்சித்து உனக்கு கேட்டிருக்கிறார்.
Christ has come into your life.
கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார்.
Now I said I want you to speak to Satan.
இப்பொழுது நீ சத்ருவானவனை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி சொல்வேன். அவனிடத்தில் சொல்லு,
Satan,
சத்ருவானவனே,
I don't belong to you anymore.
நான் இனிமேல் உனக்கு சொந்தமானவன் அல்ல.
My sins are all cleansed in the blood of Christ.
என்னுடைய பாவங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால்
கழுவப்பட்டுவிட்டன. You have no power over me.
உனக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை.
I resist you in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நான் உன்னை எதிர்கொள்கிறேன்.
That is not something I teach people 5 years after they are converted. The day they are converted I teach them that.
நான் இந்த காரியங்களை, இந்த உபதேசங்களை 5 வருடங்களுக்கு பின்பு அல்ல, எப்பொழுது அவர்கள் மனம் மாறி தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தானே இந்த வார்த்தையை உபதேசித்தேன்.
They overcame Satan by the word of their testimony. Remember this verse.
தங்களுடைய அந்த வாயில் அறிக்கை பண்ணக்கூடிய சாட்சியினால் அவர்கள் சத்ருவானவனை மேற்கொண்டார்கள் என்பதை நீங்கள்
மறந்து. Not just by believing in their heart.
அதை தங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் விசுவாசிப்பதால் மாத்திரமல்ல,
They confess with their mouth.
அதை அறிக்கை பண்ணுவதனால், வாயினால் அறிக்கை பண்ணுவதனால்,
My heavenly Father has forgiven all my sins.
என்னுடைய பரலோக பிதா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார்.
So I will never live with guilt again.
நான் ஒரு குற்ற உணர்வோடு கூட எந்த ஒரு வாழ்க்கையும் இனிமேல் வாழ மாட்டேன்.
Satan, you were defeated on the cross.
சத்ருவானவனே, நீ அந்த சிலுவையிலே தோல்வி அடைந்து விட்டாய்.
This is very important.
இது மிகவும் ஒரு முக்கியமான காரியம்.
I remember once somebody brought one lady to me for prayer.
ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரியை ஒரு சிலரின் இடத்தில் ஜபத்திற்காக அழைத்து வந்தார்கள்.
Our house and my wife and I were sitting there.
எங்களுடைய இல்லத்திலே நானும் என்னுடைய மனைவியும் இருந்தபோது அவர்கள் அழைத்து வந்தார்கள்.
I told this lady to accept Christ.
அந்த சகோதரியிடத்திலே இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னேன்.
And I said, now tell Satan, you were defeated on the cross.
இப்பொழுது நீ சத்ருவானவனை பார்த்து சொல், நீ அந்த சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல் என்று சொல்லி சொன்னேன்.
From her mouth came another voice, I was not defeated on the cross.
அவளுடைய வாயிலிருந்து இன்னொரு சத்தமானது வந்தது, நான் அந்த சிலுவையிலே தோல்வியடையப்படவில்லை என்று சொல்லி.
It was a demon speaking through her.
அது அந்த அசுத்த ஆவியானது அவளோடு அவள் மூலமாக பேசுவதை நான் கேட்க முடிந்தது.
Exactly like you read in the Bible.
இந்த வேதத்திலே நாம் படிக்கிற வண்ணமாகவே அதே போல அந்த காரியத்தை நான் கண்டுகொள்ள முடிந்தது.
So I told the demon,
நான் அப்பொழுது அந்த அசுத்தாவியை பார்த்து சொன்னேன்,
You're a liar.
நீ பொய்யன்.
You were defeated on the cross.
நீ அந்த சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு
விட்டாய். Get out of this woman right now in Jesus' name.
இந்த சகோதரி இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் நீ வெளியே போகும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன்.
He left.
அவன் அப்பொழுது அனை புறப்பட்டு.
Then I told that sister.
நான் அப்பொழுது அந்த சகோதரியை.
Now tell the devil you were defeated on the cross.
இப்பொழுது அந்த சத்துருவானனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீ அந்த சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி.
She said it.
அவள் அதை சொன்னாள்.
And she was free.
அதற்கு பின்பாக முழுமையாக விடுவிக்கப்பட்டதாக உணர்ந்தாள்.
So it's, I discovered that day, it's so important to confess to Satan you were defeated on the cross.
அந்த மாதிரி நாவில் அறிக்கை பண்ணுவது, வாயின் மூலமாக அறிக்கை பண்ணுவது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நான் அப்பொழுது அறிந்து கொண்டேன்.
You must say that to the devil.
நீங்கள் அந்த சத்ருவானனை பார்த்து அந்த காரியத்தை அறிக்கை பண்ண வேண்டும்.
He doesn't like to hear it.
அவன் அந்த மாதிரி காரியங்களை கேட்பதை விரும்புவதில்லை.
Nobody likes to hear.
யாருமே அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதை விரும்புவதில்லை.
I mean, if India was defeated in the cricket match.
இந்தியா ஒருவேளை கிறிஸ்தவ கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால்.
We go around telling everybody, hey, India was defeated in the cricket match.
நாம போய் எல்லார்ட்டையும் சொல்லுவோமா, இப்படி இந்தியா வந்து கிரிக்கெட் மேட்ச்ல தோற்று விட்டது என்று சொல்லி?
No.
நாம் சொல்ல மாட்டோம்.
If Australia was defeated, we'll say it. Yes, he was.
ஒருவேளை ஆஸ்திரேலியா தோற்கடிக்கப்பட்டால் எல்லா இடத்திலும் நாம் சென்று செல்வதை காணோம்.
We don't like to confess that our country was defeated in the cricket.
நம்முடைய தேசமானது கிரிக்கெட்டில் தோற்கடிக்கப்பட்டதை நாம் பிற இடத்தில் போய் அறிக்கை பண்ணுவதை நாம் விரும்ப
மாட்டோம். The devil does not like to hear that he was defeated.
அதே போல் தான் சத்ருவானவன் தான் தோற்கடிக்கப்பட்டதை பிறர் அறிக்கை பண்ணுவதை கேட்க விரும்புவதில்லை.
I decided I'm going to tell him quite frequently.
நான் அப்பொழுதுதானே முடிவெடுத்தேன், இப்படிப்பட்ட காரியங்களை நான் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி.
And I'm going to teach other people. Tell the devil you were defeated on the cross.
நான் பிறருக்கும் அதை உபதேசிக்க ஆரம்பித்தேன், நீ அந்த சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி.
By the word of their testimony they overcame Satan.
இப்பொழுது நாம் சொல்லிய இந்த வேதத்தில் படித்தவண்ணமாக நம்முடைய வாயின் சாட்சியினால் நாம் சத்ருவானவனை மேற்க முடியும்.
Okay, then the third thing.
மூன்றாவது காரியம்.
We read in Luke, God will fill me with his Holy Spirit.
லூக்காவில் நாம் பார்க்க முடியும், தேவனுடைய சித்தமானது நம்மை பரிசுத்தாவியினால் நிரப்பும்
என்று. லூக் 11:13.
லூக்கா 11 அதிகாரம் 13 வசனம்.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
See, I say this because I've heard so many people say, oh brother, I prayed and prayed and prayed and God's not filling me with the Holy Spirit.
நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அநேக இடங்களில் அநேகம் பேர், நான் பிரதர், நான் இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்திற்காக ஜெபித்து வருகிறேன், இன்னும் நான் நிரப்பப்படவில்லை என்று சொல்லி கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன்.
I say, how is that? Do you, if you're a father, will you give stone to a child who asks for bread?
இந்த நீ ஒரு தகப்பனாக இருந்தால் யாராவது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான? தகப்பன் கொடுக்க மாட்டான்.
How much more your heavenly father will give the Holy Spirit to those who ask him.
எவ்வளவு மாத்திரமாக பரலோகத்தில் இருக்கிற பிதா தன்னை நோக்கி பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கொடுப்பார் என்பது நிச்சயம்.
It's not enough to believe it in our heart.
அது உங்களுடைய இருதயத்தில் அதை விசுவாசிப்பதால் மாத்திரம் நடக்காது.
You must say with your mouth.
நீங்கள் உங்கள் வாயினாலும் அதை சொல்ல வேண்டும்.
God will fill me with the Holy Spirit.
தேவன் தன்னுடைய சித்தத்தின்படியே என்னை பரிசுத்தாவியினால் நிரப்புவார் என்று சொல்லி அறிக்கை.
So I will be strong enough to do every task.
அதன் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்வதற்கான ஒரு ஜெயவீரனாக நான் மாறுவேன் என்று சொல்லி.
Jesus said that you will receive power when the Holy Spirit's come upon you.
இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் அதற்கான வல்லமையை பெறுவீர்கள் என்று சொல்லி.
I really believe that many people are not filled with the Holy Spirit because they don't believe and they don't confess it.
நான் அதை நம்புகிறேன், அநேகம் பேர் அந்த காரியத்தை வாயினால் அறிக்கை பண்ணுவதனால் அதை பெறுவதில்லை என்று சொல்லி.
That was my problem for many years.
அதுவே என்னுடைய ஒரு பிரச்சனையாகவும் பல ஆண்டுகள் இருந்தது.
But when I said, Lord, I believe.
நான் தேவனே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது.
And I said, Lord, I believe you've heard my prayer.
நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு விட்டீர் என்று சொல்லி நான் விசுவாசமாக.
And you answered it.
நீங்கள் அதுக்கு பதில் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி நான் சொன்னபோது.
I experienced it.
நான் அதை அனுபவிக்க என்னால்
முடிந்தது. What I believed in my heart.
நான் என் இருதயத்தில் அதை
விசுவாசித்து. With my mouth.
என்னுடைய வாயினால் அறிக்கை பண்ணி.
And it became real in my life.
அது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நிகழ்ந்தது.
It's very, very important. These two electric wires must touch.
இது மிகவும் முக்கியமானது. எப்படி அந்த ரெண்டு எலக்ட்ரிக் வயர்ஸ் வந்து டச் பண்ணமோ அது போல இது முக்கியமான ஒரு காரியம்.
Believe in our heart, we must confess with our mouth.
நம்முடைய இருதயத்தில் விசுவாசிப்பதை நாம் நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும்.
Number four.
நான்காவது காரியம்,
God has determined all my boundaries.
என்னுடைய எல்லைகளை தேவன் நிர்ணயித்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும்.
For example, what is my income?
என்னுடைய வருமானம் என்ன?
Some people have a small circle, some people have a big circle.
சில பேருக்கு சிறிய வருமானங்கள் உண்டு, சில பேருக்கு பெரிய வருமானங்கள்.
But who decided that?
யார் அதை நிர்ணயிப்பது?
God decided that.
தேவன் அதை நிர்ணயிக்கிறார்.
What gifts I have?
என்ன விதமான வரங்கள் எனக்கு இருக்கிறது?
God decided that.
தேவன் அதை நிர்ணயிக்கிறார்.
Even the length of my life, some people live a long life, a short life, God decides.
என்னுடைய ஜீவகாலம் சில பேருக்கு குறுகியதாக இருக்கும், சில பேருக்கு நெடிய வாழ்வு இருக்கும், அதை தேவன் நிர்ணயிக்கிறார்.
Acts 17 verse 26.
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார்.
The boundaries,
எல்லைகள்,
He has determined.
தேவன் நிர்ணயித்திருக்கிறார்.
He was the one who decided that you must be living on earth at this time and not 1000 years ago.
தேவன் தானே நாம் இந்த விதமான நூற்றாண்டிலே, அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்திருக்கிறார்.
God decided that I should be born in India.
நான் இந்தியாவில் பிறக்க வேண்டும் என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார்.
God decided who my parents should be.
என்னுடைய பெற்றோர்கள் யார் என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார்.
God decided whether I should live in a hut or a palace.
நான் ஒரு குடிசையிலா இல்லை என்று சொன்னால் மாட மாளிகையில் வசிக்க வேண்டுமா என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். நீங்கள் அதை நம்புவீர்கள் என்று சொன்னால்,
You will never feel jealous of somebody who's got a bigger boundary.
நம்மை விட வசதியானவர்களை பார்த்து ஒருபோதும் நாம் பொறாமைப்பட மாட்டோம்.
Do you feel jealous of somebody who's got more money than you?
நம்மை விட நல்ல ஒரு வசதி படைத்தவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா?
Do you feel jealous of somebody who's got a bigger house than you?
நம்மை விட ஒரு பெரிய ஒரு வீடு உள்ளவரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா?
Or somebody who's got a car when you've only got a motorcycle?
நமக்கு ஒரு இருசக்கர வாகனம் இருக்கும்போது ஒரு காரை ஓட்டிச் செல்வரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா?
I rode a motorcycle for scooter for 42 years in Bangalore.
42 varadangal naan Bangalore la oru scooter-ai maatram vaithu oti vandhen.
I couldn't afford a car.
Ennal oru vaaganam naangu sakra vaaganam vaanga.
I can testify I never felt jealous of anybody who had a car.
Ennal urudiyaga solla mudiyum, saatchiyaga solla mudiyum, naan car vaithirukkira oruvarai paartha naan porami padavillai.
And I say, Lord, you have determined my boundaries.
Naan sonnen, Devane, neer ennudaiya ellaigalai nirnayithirukkireen
endru solli. And you decided what his boundary should be.
என்னுடைய ஒவ்வொருடைய எல்லையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர்
நிர்ணயித்திருக்கிறீர்கள்.
எந்த வரங்களை நான் பெற வேண்டும் என்பதை நீர்
நிர்ணயித்திருக்கிறீர்கள்.
ஒருவருக்கு சுகமளிக்கும் வரத்தை நீர்
கொடுத்திருக்கிறீர்கள்.
எனக்கு அதை கொடுக்கவில்லை
என்று சொன்னால்
அவர்கள் பெற்றதை குறித்து நான் ஒரு அதை
இச்சையாதிருப்பேன். நம்முடைய
அந்த நம்முடைய சக ஒருவருடைய மனைவியை இச்சியாதிருப்பதை போல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களையும் நான் இச்சியாதிருப்பேன்.
So many believers are always unhappy.
அநேக விசுவாசிகள் இந்த காரியங்களிலே நாம் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையில் இருப்பதை நான்
கண்டுகொண்டிருக்கிறேன்.
ஏனென்று சொன்னால் சத்ருவானவன் நமக்கு பிறன் என்ன வைத்திருக்கிறான் என்பதை அநேக வழிகளில் காட்டி நம்மை தூண்டுகிறவனாக, அடுத்தவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் அதை நாம் பெற வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சையை சத்ருவானவன் நம் இதயத்தில். இது சகோதரிகளுக்கும் அநேக வேளைகளில்
நடக்கிறது.
அடுத்த சகோதரி ஒரு நல்ல ஒரு புடவையை அணிந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு புடவை எனக்கு இல்லையே என்று சொல்லி எண்ணங்கள்
வருவதுண்டு.
உங்களுடைய சுயமான வாழ்க்கையை நீங்களே சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
God has decided my boundaries. That is what I believe in my heart.
தேவன் என்னுடைய எல்லைகளை நிர்ணயித்திருக்கிறார் என்பதை நான்
விசுவாசிக்கிறேன். That is what we must confess with our mouth.
அதைத்தான் என்னுடைய வாயின் மூலமாகவும் நான் அறிக்கை பண்ண வேண்டும்.
Therefore, I will always be content.
அப்படி இருப்பதன் மூலமாக நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள
முடியும். Hebrews 13 verse 5.
எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம்,
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே.
தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி.
God says, Am I not enough for you?
நான் உனக்கு போதுமானவராக இல்லவா என்று சொல்லி தேவன் கேட்பதை
நாம் காணலாம். You want something more than that?
என்னை காட்டிலும் உனக்கு வேறு காரியங்கள் தேவையா என்று சொல்லி தேவன் கேட்பதை
முடியும். I will decide how much you have of everything.
ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு எது அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
Psalm 139 says even the length of our life is decided by God before we were born.
139வது சங்கீதம் நாம் பிறக்கும் முன்பாகவே தேவன் நம்முடைய ஜீவ நாட்களை அவர் நிர்ணயித்திருக்கிறார் என்று சொல்வதை காண முடியும்.
God has decided all my boundaries.
தேவன் என்னுடைய எல்லா எல்லைகளையும் முன்குறித்திருக்கிறார்.
Be content.
அதனால் நீங்கள் மனரமியமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள்.
And you'll be a very happy person.
அப்பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க முடியும்.
Number 5.
ஐந்தாவது காரியம்.
What we must believe and confess.
நாம் எதை விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும்?
God's commands are all for my good.
தேவனுடைய எல்லா கட்டளைகளும் எனக்கு நன்மை பயக்கிறவைகளாக இருக்கிறது என்பதை
விசுவாசிக்கிறேன். So I want to obey all his commands.
அதனால் அவருடைய எல்லா விதமான கட்டளைகளையும் நான் கடைபிடிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.
If something is for your good, won't you take it?
ஒருவேளை ஒரு சில காரியம் நமக்கு நல்லது என்று சொன்னால் அதை நம்ம எடுப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டோம்.
What is it we reject?
நாம் எதை நாம் மறுதளிப்போம், எதை வேண்டாம் என்று சொல்வோம்.
What we feel is going to be bad for us.
எது நம்முடைய வாழ்க்கைக்கு மோசமானது என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அதையே நாம் மறுப்போம்.
If I see something is good for me, I'll take it.
ஒரு சில காரியங்கள் எனக்கு நல்லதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வதில் நான் ஆர்வம் காட்டுவேன்.
If you believe God's commands are all for your good.
தேவனுடைய எல்லா கட்டளைகளும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புவோம் என்று
சொன்னால்
அந்த எல்லா கட்டளைகளையும் நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை
ஒப்புக்கொடுப்போம்.
உங்களுடைய எல்லா எதிரிகளையும்
மன்னியுங்கள்,
அது உங்களுக்கு நல்லது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
It's not for that person's good, it's for your good.
அது அந்த விரோதிக்கு நல்லதுக்காக அல்ல, அது உங்களுடைய நல்லதுக்காகவே.
Don't desire what other people have.
பிறர் வைத்திருப்பதை குறித்து நீங்கள் இச்சையாதிருங்கள், அது உங்களுக்கு நல்லதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது.
Deny yourself every day.
உங்களை மறுதலியுங்கள், ஒவ்வொரு நாளும் உங்களை மறுதலியுங்கள்.
Take up your cross and die to yourself.
உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவையில் அடிக்கக்கூடிய அனுபவத்தை கொடுங்கள், அது உங்களுக்கு நல்லதுக்காக
சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் அதை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பிதாவானவர் உங்களுக்கு நிச்சயித்திருக்கிறார்.
Deuteronomy chapter 10 verse 13.
உபாகமம்
Chapter 10 verse 13.
10வது அதிகாரம் 13வது வசனம்.
இப்போ நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல்,
He has given his commandments.
நமக்கு நன்மை உண்டாகும்படி அந்த விதமான கட்டளைகளையும்
கற்பனைகளையும்
தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு நன்மை பயக்கத்தக்கதாக
சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை நாம் விசுவாசிப்போம் என்று
சொன்னால்
நாம் தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்பது நிச்சயமே.
நம்பர் 6.
ஆறாவது காரியம்.
God controls all the people and all the events that affect me.
என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சூழ இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் மக்களையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்.
Romans 8 verse 28.
ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
So we will always give thanks.
அப்படி இருக்கிறதன் காரணமாக நாம் எப்பொழுதும் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Why does the Bible say we must always give thanks?
ஏன் வேதத்திலே நாம் எப்பொழுதும் நன்றியை கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது?
Because everything God is arranging for my good.
இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய நன்மைக்காக தேவனால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து
கொள்ளுங்கள்.
பிறர் நமக்கு கெடுதல் செய்கிறது கூட.
You know there are a lot of evil people in the world.
நமக்கு தெரியும் अनेक விதமான கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள்.
Joseph had 10 brothers who hated him.
யோசேப்புக்கு 10 சகோதரர்கள் அவனை வெறுத்த சகோதரர்கள் இருந்தார்கள்.
They wanted to kill him.
அவர்கள் அவனை கொல்ல வகை தேடினார்கள்.
But somehow one of them said, no, let's not kill him, let's just get rid of him.
ஒரு சகோதரன், நாம் அவனை கொலை செய்ய வேண்டாம், அவனை விட்டு விடுவோம் என்று சொல்லி சொன்னான்.
So at that moment they saw some Ishmaelite slave traders coming there.
இஸ்மவேலர்கள், அடிமைகளை விற்கக்கூடிய இஸ்மவேலர்கள் அந்த வேளையில் வந்ததை அவர்கள் கண்டார்கள்.
So they said, let's sell him to him.
நாம் அவர்களிடத்திலே அவனை விற்று விடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள்.
Now who sent those slave traders there at that moment?
யார் அந்த அடிமைகளை வாங்கக்கூடிய அவர்களை அந்த நேரத்தில் அங்கு அனுப்பினார்கள்?
Was that an accident?
அது ஏதோ ஒரு ஆக்சிடென்டாக நடந்ததா?
No.
இல்லை.
God sent those people there at that time.
தேவன் அவர்களை அந்த முன் நிர்ணயித்தின்படி அந்த நேரத்தில் அனுப்பினார்.
And they were going to Egypt.
அவர்கள் எகிப்துக்கு சென்றார்கள்.
Why did God make Joseph's brothers sell Joseph to these people?
ஏன் தேவன் அந்த யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை இவர்களிடத்தில் விற்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்தார்?
So they would take slave traders would take him to Egypt.
ஏன் என்று சொன்னால் யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்பது அவர் நிர்ணயித்த காரியமாக இருந்தது.
At that moment it looked like a very bad thing.
அப்பொழுது அந்த குறித்த நேரம் அது ஒரு மோசமான காரியமாக இருந்தாலும்,
But when you read the end of the story,
அந்த கதையின் கடைசி பகுதிக்கு நாம் வரும்போது,
See, that is how God made Joseph the ruler in Egypt.
அந்த காரியத்தின் மூலமாகவே தேவன் யோசேப்பை ஒரு பிரதானியாக அந்த எகிப்து தேசத்தில் நிர்ணயித்தார்.
He could provide food not only for Egypt but all the surrounding countries as well.
அப்படி செய்ததன் மூலமாக யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திற்கு மாத்திரமல்ல அதை சூழ இருந்த பிற தேசங்களுக்கும் அதை போஷிக்கத்தக்க வண்ணமாக தேவனால் செயல்பட முடிந்தது.
These things are written to teach us the evil that people do to you God can make work for your good.
இந்த காரியங்கள் எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது? பிறர் நமக்கு செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில நன்மையாக முடியும் என்பதை உணர்த்துவதற்காக தேவன் இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார்.
You only got to love God.
நாம் தேவனை நேசிக்கிறோம்.
If you love God, he'll make everything work for your good.
நாம் தேவனில் அன்பு கூர்ந்தால் இவைகள் அனைத்தும் நமக்கு நன்மையாகவே முடியும் என்று
சொல்லி. You believe that in your heart.
நாம் அதை நம்முடைய இதயத்தில் விசுவாசித்து,
With your mouth you will say, thank you Lord, that is for my good.
வாயினால் நாம் நன்றி தகப்பனே என்று சொல்லி அறிக்கை பண்ணும்போது,
Okay, number 7.
ஏழாவது காரியம்.
Jesus defeated Satan on the cross and he has freed me from his power.
இயேசு கிறிஸ்துவானவர் சத்ருவானவனை சிலுவையிலே ஜெயம் கொண்டு நம்மை விடுவித்தார் என்பதை நாம்.
So I will never be afraid anymore.
நான் அந்த காரணத்தினால் இனிமேல் நான் பயப்பட தேவையில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
Fear is never from God.
அந்த பயமானது ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
Do you know the word that was most frequently on Jesus' mouth to his disciples?
வேதத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அநேக நேரங்களில் தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன கூறினார் என்று சொல்லி பார்க்க முடியும்.
Fear not, fear not. பயப்படாதிருங்கள். Don't be afraid.
பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை அடிக்கடி சொன்னார்.
Don't be afraid. Don't be afraid.
எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவானவர் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு
சொல்லியிருக்கிறார். Believe, believe.
நம்புங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள் என்று
சொல்லியிருக்கிறார். These are the two things he kept on saying.
இந்த இரண்டு காரியங்களை தான் அவர் அங்கு அடிக்கடி சொன்னது.
நம்புங்கள், Don't be afraid.
பயப்பட வேண்டாம்.
I really believe that today God's people need to hear those two words.
இந்த இரண்டு காரியங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் சரியான முறையில் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்.
We face so many uncertain situations in our life.
அநேக நிலையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிறோம்.
We don't know how this will turn out.
இது எப்படியோ மாறுமோ, எப்படி முடியுமோ என்று சொல்லி நாம்,
What will happen to me?
என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ
என்னுடைய
குடும்பம் என்னவாகுமோ என்று சொல்லி
நாம்,
என்னுடைய குழந்தை மருத்துவமனையில் இருக்கிற குழந்தைக்கு என்னாகுமோ என்று சொல்லி நாம் தவிக்கிறோம். இரண்டு காரியங்கள், இரண்டு வார்த்தைகள். நாம் பயப்பட தேவையில்லை, நாம் நம்ப
வேண்டும் என்பதை.
சத்ருவானவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். நாம் அவனுடைய வல்லமையினால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்.
So I will never be afraid.
நாம் அதன் காரணமாக பயப்பட தேவையில்லை.
Hebrews chapter 2.
எபிரேயர் இரண்டாவது அதிகாரம்.
Hebrews chapter 2.
இரண்டாவது அதிகாரம்.
And verse 14.
14வது வசனம்.
And 15.
15வது வசனங்கள்.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
So what does it say there?
இந்த வசனம் எதை சொல்கிறது?
Jesus, he did not destroy Satan, but he defeated Satan.
அவர் பிசாசை அழிக்கவில்லை, ஆனால் பிசாசை தோற்கடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
In the Old Testament, he was alive, but not defeated.
அந்த பழைய ஏற்பாட்டிலே அவன் ஜீவித்திருந்தான், ஆனால் தோற்கடிக்கப்படவில்லை.
But here it says, when Jesus died, he defeated Satan.
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனவர் மரித்த போது சத்ருவானவன் தோற்கடிக்கப்பட்டான்.
Before he died, he cast out many demons.
அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக அநேக அசுத்தாவிகளை பிசாசானவன் துரத்தினதை பார்க்க முடியும்.
Satan was not defeated when he cast out demons.
ஆனால் சத்ருவானவன் அப்பொழுது அவன் தோற்கடிக்கப்படவில்லை.
It's not by casting out demons that we defeat Satan.
அசுத்தாவிகளை அவர் விரட்டின போது அவன் தோற்கடிக்கப்படவில்லை.
Jesus did not defeat Satan by casting out demons.
அந்த அசுத்தாவிகளை அவர் துரத்தின போது சத்ருவானவனை அவர் ஜெயிக்கவில்லை.
It says through death on the cross he defeated Satan.
சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவர் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த போதே சத்ருவானவனை ஜெயித்தார் என்று
பார்க்கிறோம். He did that so that verse 15 he can deliver us from all fear.
நம்மை எல்லா பயங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது.
It says here the fear of death.
அந்த மரண பயத்திலிருந்து.
The fear of death is the biggest fear all people have.
மரண பயமே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பயங்களிலும் மிகப்பெரிய பயம்.
All the other fears are smaller than that.
அந்த மரண பயத்திற்கு கீழாகவே மற்ற பயங்கள் காணப்படுகிறது.
He's defeated us from the he's over delivered us from the biggest fear.
அந்த பெரிய பயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை விடுவித்து விட்டார் என்று சொன்னார்.
Because Satan was defeated.
நாம் ஏன் என்று சொன்னால் சத்ருவானவன் தோற்கடிக்கப்பட்டான்.
Believe it in your heart.
நாம் அதை நம்முடைய இதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினால் அதை சொல்லும்போது
God has defeated Satan.
தேவன் சத்ருவானவனை தோற்கடித்தார்.
Freed me from his power on the cross.
அவனுடைய அந்த வல்லமையிலிருந்து தேவன் என்னை சிலுவையிலே ஜெயம் கொண்டதால் விடுவித்தார்.
I will never be afraid.
நான் அதன் மூலமாக எப்பொழுதும் எதற்கும் பயப்பட தேவையில்லை.
Lastly, number 8.
கடைசியாக எட்டாவது.
God wants to make me a blessing to others.
தேவன் என்னை பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார்.
So I will definitely be a blessing to others.
நான் அதன் காரணமாக பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன்.
You know the Bible says in Galatians chapter 3
கலாத்தியர் 3வது
and verse 14
3வது அதிகாரம் 14வது வசனம்.
Galatians
3 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று.
The blessing of Abraham must come upon us through the Holy Spirit.
ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் பரிசுத்தாவியானவரின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
That is our inheritance.
அது நம்முடைய பிறப்புரிமை.
Like a millionaire father leaves an inheritance for his children.
எப்படி ஒரு லட்சாதிபதி தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாரோ.
There is a blessing God has left for us. It's called the blessing of Abraham.
தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார்.
Listen to the blessing of Abraham in Genesis chapter 12 and verse 2.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில்
செகண்ட் வெர்ஸ்
2வது வசனத்தில் பார்க்க முடியும்.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
டூ திங்ஸ்,
இரண்டு காரியங்கள்.
ஐ வில் பிளஸ் யூ,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
யூ வில் பி அ பிளஸிங்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
And it says in verse 3 to all the families of the earth you'll be a blessing.
உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி 3வது வசனத்தில்
சொல்லுகிறார்.
இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்.
I will bless you.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
God said.
தேவன் சொன்னார்.
And you will be a blessing to every family.
நீ எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
What did we read in Galatians?
கலாத்தியர்ல என்ன படிக்கிறோம்?
That is for us through the Holy Spirit.
நாம் அது நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி படிக்கிறோம்.
So you must say.
நாம் அதனால் சொல்ல வேண்டும்.
I am going to be a blessing to every family that I meet in my life.
என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறேன்
என்று சொல்லுவேன்.
நான் யாருக்கும் சாபமாகவோ ஒரு தொல்லை கொடுக்கக்கூடியவனாகவோ இருக்க மாட்டேன் என்று அறிக்கை பண்ண
வேண்டும்.
நான் பிறர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாறப்போகிறேன்.
Repeat these 8 points.
இந்த 8 காரியங்களையும் நான் மிகவும் விரைவாக திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஒன்றாவது,
God the Father loves me as he loved Jesus.
வேதத்தில் இருக்க சொல்லப்பட்டிருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்தவனவரை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறார்.
I will always rejoice.
அதனால் நான் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுவேன்.
Second,
இரண்டாவது,
God has forgiven all my sins.
தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார்.
So I will never live with guilt.
அதனால் நான் ஒரு குற்ற உணர்வோடு கூட இனி வாழப்போவதில்லை. மூன்றாவது,
God will fill me with the Holy Spirit.
தேவன் நிச்சயமாகவே என்னை பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ண போகிறார்.
So I will have strength for every task.
நான் அதன் காரணமாக எல்லா காரியங்களையும் செய்ய ஒரு வல்லமையுடையவனாக காணப்படுவேன்.
God has determined all my boundaries.
தேவன் என்னுடைய எல்லா எல்லைகளையும் நிர்ணயித்திருக்கிறார்.
So I will always be content.
நான் அதனால் எப்பொழுதும் மன ரம்யமாக இருக்க பழகிக் கொள்வேன். ஐந்தாவது காரியம்,
God's commands are all for my good.
தேவனுடைய எல்லா கட்டளைகளும் கற்பலைகளும் எனக்கு நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் கீழ்ப்படிவதற்கு ஒப்புக்கொடுக்கிறேன். ஆறாவது,
God controls all the people and circumstances.
என்னை சூழ இருக்கக்கூடிய மக்களையும் அந்த நிகழ்வுகளையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்.
So I will always give thanks.
அதனால் நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவனாக காணப்படுவேன். ஏழாவது காரியம்,
Jesus defeated Satan on the cross.
தேவன் சத்ருவானவனை சிலுவையில் ஜெயித்ததினால்,
freed me from his power.
அவனுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்ததினால்,
I will never be afraid.
நான் எதற்கும் பயப்படேன்.
Last,
கடைசியாக,
God wants to make me a blessing.
தேவன் என்னை ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றுகிறார்.
So I will be a blessing to everyone.
அதன் மூலமாக நான் பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக மாறுவேன்.
So I hope you will never forget these all your life.
நான் இந்த 8 காரியங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
Then your life will be as good as your singing. Your life will be as good as your singing.
அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் காலையில் பாடினது போல எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்.
And your home,
உங்களுடைய இல்லமானது,
will be like a foretaste of heaven on earth. Like a foretaste of heaven on earth.
இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அதே ஒரு இல்லம் இங்கே இருக்கிறது போல் உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும்.
Let's bow our heads in prayer.
நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம்.
Will you pray a simple prayer in your heart?
உங்களுடைய இருதயத்தில் ஒரு எளிய ஜபத்தை ஏறெடுப்பீர்களா?
Heavenly Father,
பரலோக பிதாவே,
please remind me of all that I heard today.
இன்று நான் கேட்ட இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி கொடுக்கும்படியாக கேட்கிறேன்.
And help me to live according to that.
இந்த காரியங்களின் படியே நான் ஜீவிப்பதற்கு எனக்கு உதவும்படியாக.
Every day of my life.
ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவியத்தில் நான் வாழ.
I pray in the name of the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.
ஆமென்.